إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ
سرافغلهم وغلتيهم சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிருள்ள மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சுத்தம் என்ற தலைப்பில் சில விடயங்களை இன்றைய ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்னுக்குரிய சகோதரர்களே, இந்த சுத்தம் என்கிற வார்த்தைக்கு அரபியிலே அத்தஹாரத் என்று சொல்லப்படும். இதனுடைய எதிர்ப்பதம் அந்நஜாசத், அசுத்தம். இஸ்லாம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய மரணம் வரைக்குமான அந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் வழிகாட்டியிருக்கின்றது. உண்ணுதல், பருகுதல், தூங்குதல், துப்புதல், ஆட்சி செய்தல், குடும்பம் நடத்துதல் என்று, தொழில் செய்தல் என்று என்னென்ன தலைப்புகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த அத்தனை விடயங்களிலும் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய உலகத்திலே இன்று பேசுபொருளாக இருக்கின்ற இந்த ஆரோக்கியத்துக்கு அவசியமான இந்த சுத்தம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வஹியை அருளியதும் ஹிரா குகையிலே இருந்து அந்த சூரத்துல் அலக் என்கிற அத்தியாயம் அவர்களுக்கு அருளப்பட்ட நிலையிலே தன்னுடைய மனைவியினுடைய வீட்டில் வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக அவருடைய உண்மையான தோற்றத்திலே பார்த்த காரணத்தினால் பயந்தவர்களாக வந்து போர்த்தி கொண்டு இருந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையால் போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபந்திர், நீர் எழுந்திருந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. ரப்பக ஃபக்பிர், மேலும் உமது ரப்பை நீர் பெருமைப்படுத்துவீராக. வசியாபக ஃபத்ஹிர், மேலும் உமது ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்வீராக. அசுத்தங்களை உம்மை விட்டு களைந்து விடுவீராக, அல்லது தூரமாக்குவீராக என்று 74வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம் தொடக்கம் 4வது வசனங்கள் வரைக்குமான அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றார். நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் இந்த தாவாவை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு முன்பதாக அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். குறிப்பாக அவர்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், அவர்களிலே அசுத்தம் இருக்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். அதே போன்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காரணங்களால் தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளின் போது சுத்தத்தை வலியுறுத்துகிற அமைப்பில் அதற்கு முன்னதான சில செயற்பாடுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக தொழுகைக்காக நாங்கள் வருகிற போது உது செய்து கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அது சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, ஃபர்லான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, பள்ளியிலே தொழுகிற தொழுகைகளாக இருந்தாலும் சரி, வீடுகளிலே தொழக்கூடிய சுன்னத்தான நபிலான தொழுகைகளாக இருந்தாலும், எல்லா தொழுகைகளின் போதும் ஒரு முஸ்லிம் உது செய்துவிட்டு தான் தொழ வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே போன்று ஒருவருக்கு குளிப்பு கடமையாக்கக்கூடிய அந்த பெருந்தொடக்கு ஏற்பட்டு விடுமாக இருந்தால், பெருந்தொடக்கிலிருந்து விடுபடுவதற்காக அவர் கடமையான குளிப்பு குளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த குளிப்பின் மூலமும் ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடைய நாட்களிலே ஒருவர் முழுக்காலியாக ஆகினாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி, பருவ வயதை அடைந்து விட்டார் என்றால் கட்டாயம் அவர் கடமையான குளிப்பு குளிக்க வேண்டும். அப்படி குளித்து விட்டு தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. வெள்ளிக்கிழமையிலே குறிப்பாக மக்கள் ஒன்று கூடுகிற நேரங்களிலே தன்னுடைய ஆடைகளிலே அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு வர வேண்டும், மனம் இருந்தால் பூசிக்கொண்டு வர வேண்டும். அதே போன்று எண்ணெய் தேய்த்து முடிவாந்து இப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக பொது ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின், பள்ளிகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே மொத்தத்தில் இஸ்லாமிய வணக்கங்கள் எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த வணக்கங்களுக்கு முன்னால் உது என்கிற ஒரு மிக முக்கியமான வணக்கம் காணப்படுகிறது. அதே போன்று இந்த குளிப்பு காணப்படுகின்றது. இதுவெல்லாம் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இது தவிர இன்னும் பல ஆலோசனைகள் நாம் சுத்தமாக சுகமாக ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஏன் நாம் இது சம்பந்தமாக பேசுகின்றோம் என்றால், இன்றைக்கு உலகத்திலே பல அமைப்பாரும் பாகுபாடு இல்லாமல் இந்த சுத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான பல்வேறுபட்ட ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சுத்தமாக சுகாதாரமாக வாழ்வதற்கு நமக்கு பல்வேறுபட்ட ஆலோசனைகளை சொல்லிவிட்டார்கள். அந்த ஆலோசனைகள் இருந்துதான் இன்றைக்கு இந்த உலகம் மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை வைத்து பார்க்கிற போது எமக்கு தேவையான எல்லா விடயங்களையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே இஸ்லாத்தை ஒரு மனிதன் சம்பூர்ணமாக பின்பற்றுவானாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலும் வெற்றி அடைவான், மறுமையிலும் வெற்றி அடைவான் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் வீடுகளிலே படுக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை, முதலாவதாக எங்களுடைய விருப்புக்கு நாங்கள் சென்று விட்டோம் என்று சொன்னால், அந்த விருப்பிலே இருக்கக்கூடிய அந்த சீலையை எடுத்து 3 முறை உதறிவிட வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி. ஏனென்று சொன்னால் அந்த விருப்புக்குள்ளே நாங்கள் இல்லாத நேரத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கும் என்பதை எங்களுக்கு தெரியாது. எனவே உதறிவிடுங்கள், பிஸ்மி சொல்லி உதறிவிட்டு நீங்கள் தூங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேள் கடித்ததாக அல்லது வேறு விதமான விஷஜந்துக்கள் ஒருவருக்கு தீண்டியதாக தூக்கத்திலே இந்த சம்பவங்கள் நடந்ததாக கேள்விப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டார்கள், படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களுடைய விருப்புகளை இப்படி 3 தடவைகள் பிஸ்மில்லா என்று சொல்லி அப்படியே உதறிவிட்டு தூங்குங்கள் என்பதாக. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். உங்களிலே ஒருவர் தூங்க செல்லுகின்ற போது பாத்திரங்களை அவர் அப்படியே மூடி வைத்து விடட்டும். அதே போன்று நீர் இருக்கக்கூடிய அந்த நீர் தாங்கிகளை மூடி வைத்து விடட்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு வருடத்திலே ஒரே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவிலே மனிதர்களுக்கு அவருடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைகிற ஒரு ஆட்கொல்லி நோய் இறங்குகிறது என்று சொன்னார்கள். அந்த நோய் அல்லாஹுவால் வானத்திலே இருந்து இறக்கப்படுகிறது. எந்த பாத்திரங்கள் திறந்த நிலையிலும் எந்த நீர் தாங்கிகள் திறந்த நிலையிலும் இருக்குமோ அதுக்குள்ளெல்லாம் அந்த நோய், அந்த ஆட்கொல்லி நோய்கள் இறங்கி விடுகின்றன. எனவேதான் நீங்கள் தூக்கத்துக்கு செல்லுகின்ற போது இரவு நேரங்களிலே உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள், உங்களுடைய நீர் தாங்கிகளை மூடி வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாத்திரங்கள் திறந்த நிலையில் அவற்றிலே நீர் இருக்கிற போது அதிலே டெங்கு நுழம்புகள் பெருகி மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலான நோய்கள் வருவதாக இன்றைய சுகாதாரத்துறையினர் பேசுகின்றனர். ஆனால் இஸ்லாம் என்று இதற்கெல்லாம் ஆலோசனை சொல்லுகிற வகையில் இந்த யதார்த்தங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக இஸ்லாம் சொல்லுகிற ஆலோசனைகளை நாங்கள் பார்க்கிற போது நீரை மிகவும் கவனமாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மனிதனுக்கு நோய் வருவதற்கு தண்ணீரின் மூலம்தான் அந்த நோய்கள் பரவுகின்றன என்ற விஷயம் இன்றைக்கு பேசப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிலே ஒருவர் தூங்கி எழுந்து விட்டார் என்று சொன்னால் அவர் திடீரென தண்ணீருக்குள் போய் தன்னுடைய கைகளை நுழைவிக்க வேண்டாம், மாற்றமாக அவர் தண்ணீரை எடுத்து கைகளை வெளியிலே 3 முறை கழுவியதற்கு பிறகு அந்த பாத்திரத்துக்குள் தன்னுடைய கைகளை போடட்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், தூக்கத்திலே இவருடைய கை எங்கே எங்கே போய் வந்தது, எங்கே எங்கே அசுத்தங்களை தொட்டது என்பது இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று சொன்னார்கள். சஹி முஸ்லிமிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரை நாம் நமது உடம்பிலே பட்ட அந்த அசுத்தங்களை தொடுவதன் மூலம் அது பொதுவாக மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும், அல்லது சில நேரம் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லிவிடுகின்றார்கள். அதே போன்று தூங்கி எழுந்தவுடன் ஒருவர் தன்னுடைய மூக்கை 3 தடவைகள் சீரட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு காரணம் சொல்லுகிற போது, ஏனென்றால் அவருடைய மூக்குக்குள் ஷைத்தான் உறங்குகிறான், ஷைத்தான் தங்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த இஸ்லாமிய ஆலோசனைகளை நாம் சரியாக பேணி வருவோமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், மறுமையிலே அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை அவருடைய தூதருடைய இந்த சுன்னாக்களை பின்பற்றியதனுடைய கூலியை நமக்கு பெறக்கூடியதுமாக இருக்கும். அதே போன்றுதான் சகோதரர்களே, தண்ணீர் அருந்துகிற போது அல்லது ஏதாவது குடிபானங்களை குடிக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த பாத்திரத்துக்குள் மூச்சு விடாதீர்கள். இதா ஷரிபா அஹதுக்கும் ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனா, உங்களில் ஒருவர் குடித்தார் என்று சொன்னால், அருந்தினார் என்று சொன்னால் அவர் பாத்திரத்துக்குள் மூச்சு விட வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த செய்தி சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. மற்றும் ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், ஒருவர் மலசல கூடத்துக்கு தன்னுடைய தன்னுடைய இயற்கை தேவைகளை கழிப்பதற்காக சென்று விட்டார் என்று சொன்னால் அவர் சுத்தம் செய்வதற்காக இடது கையை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றமாக வலது கையால் அந்த உறுப்புகளை தொட வேண்டாம் என்றார்கள். உங்களில் ஒருவர் மலசர கூடத்திற்குள் சென்று விட்டார் என்றால் அவர் தனது வலது கையால் தனது மர்ம உறுப்புகளை தொட வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த செய்தியும் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. இப்படியாக பல்வேறுபட்ட ஆலோசனைகள் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக வாழ்வதற்கு இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. அதே போன்று தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீருக்குள் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டாம். லா யவுலு வன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇ தாயிம், தேங்கி நிற்கிற தண்ணீருக்குள் உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஓடாத தண்ணீருக்குள் சிறுநீர் கழிக்க கூடாது. பிறகு அந்த தண்ணீரிலேயே கடமையான குளிப்பும் குளிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 282 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்படி தண்ணீரை அசுத்தப்படுத்த கூடாது. அந்த தண்ணீருக்குள் சிறுநீர் கழித்தால் பிறகு அதனை குளிப்பதனால் நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் என்ற விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மேலெழுந்த வாரியாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்றுதான் குறிப்பாக பாதைகள், அதே போன்று மனிதர்களுக்கு நிழல் தரக்கூடிய மரம் செடிகள், இந்த இரண்டுக்கு கீழும் மலம் சலம் கழிக்க கூடாது. அதுவும் தடுக்கப்பட்ட ஒரு விடயம். நமது ஆரோக்கியத்துக்கும் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இத்தக்குல்ல ஆனையில், இரண்டு சாபத்துக்குரிய செயற்பாடுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அந்த சாபத்துக்குரிய செயற்பாடுகள் என்ன என்று கேட்டபோது, அல்லது யத்ஹல்லா ஃபீ தரீக்கின் நாஸ், மனிதர்கள் போய் வருகிற பாதைகளிலே ஒருவன் மலம் ஜலம் கழிப்பானாக இருந்தால், அல்லது மனிதர்கள் கூடி ஓய்வெடுக்கிற மர நிழல்களுக்கு கீழே ஒருவன் மலம் சலம் கழிப்பானாக இருந்தால் அவன் அல்லாஹுடைய சாபத்துக்குரியவன், அல்லாஹுடைய லானத்துக்குரியவன். எனவே இந்த மாதிரியான செயல்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான உபதேசங்களை நாம் சரியாக பேணி வருகிற போது அல்லாஹுடைய உதவியால் இந்த மாதிரியான, அதாவது நோய் ஆபத்துக்கள் இருந்து அல்லது பேர் ஆபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பல் துலக்குவது கூட எமது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கின்றது. லௌலா அன் அஷக்க அலா உம்மத்தி அவ் அலன் நாசி ல அமர்த்துஹும் பிஸ்வாக்கி மஅகும் லிஸலாத்தின், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது என்று கருதினால் நான் அவர்களுக்கு பல் துலக்குவதை கட்டாயமாக்கி இருப்பேன். ஒவ்வொரு தொழுகையின் போதும் அவர்கள் பல் துலக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள். துஹருக்கு வருகிற போது பல் துலக்குவதை, இப்படி அசர், மகரிபு, ஐஷா, சுபஹு என்று 5 நேரமும் பல் துலக்குவதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன். இது மனிதர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பதனால் தான் நான் அப்படி கட்டாயப்படுத்தவில்லை என்று சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் வெள்ளை கூடு, அதே போன்று வெங்காயம், இவற்றை பச்சையாக சாப்பிட்டு விட்டு ஒருவர் பள்ளிவாசலுக்குள் வர வேண்டாம். இந்த வாசத்தினால், இந்த மனத்தினால் மற்றவருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், மற்றவருடைய ஆரோக்கியத்துக்கு அது கெடுதியை ஏற்படுத்தும் என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஆலோசனைகளை நமது வாழ்க்கையிலும் பின்பற்றி நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وأصحابه وأتباعه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஆலோசனை. இன்றைக்கு உலகத்திலே கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு நோய் பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த நோய் ஒருவர் தும்முவதனால் அல்லது துப்புவதனால் மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்லது மற்றவரையும் போய் சென்றடைகிறது என்றெல்லாம் பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது. ஆனாலும் சில விஷயங்களை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. அந்த விஷயங்கள் இன்றைய உலகத்திலே பேசப்படுகின்ற அந்த நடைமுறைகளுக்கு இணங்கி செல்வதை போல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக இன்றைக்கு ஒருவருடைய தும்மலினால், ஒருவருடைய உமிழ்நீரினால், அல்லது ஒருவருடைய சளியினால் இன்னும் ஒருவருக்கு அந்த நோய் பரவுவதாக பேசுகிறார்கள். அந்த வகையிலே பாருங்கள், நபிகளாரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தும்முகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிற போது, தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர் இரஹமக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், பிறகு இரஹமக்கல்லாஹ் என்பதை கேட்டதும் திரும்ப தும்மியவர் யஹ்திக்குமுல்லாஹ் வயுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்ல வேண்டும். இது துவா, இதை நான் பேசவில்லை. தும்முகிற போது எப்படி தும்ம வேண்டும் என்றால், முதலாவது தன்னுடைய கையினால் அல்லது ஏதாவது ஒரு சீலையை கொண்டு அவர் அந்த தும்மலை தன்னுடைய வாயை மறைப்பது கொண்டு அடக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது மறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சத்தத்தை இந்த சீலையின் மூலம் அல்லது கையை கொடுத்து அதனை மறைக்க வேண்டும், அதனை அந்த சத்தத்தை குறைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதா அக்கச ஹத்தா வஜ்ஹஹு பியதிஹி அவ் பிஸௌபிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மினார்கள் என்று சொன்னால், தன்னுடைய முகத்தை தன்னுடைய கையாலோ அல்லது தன்னுடைய துணியாலோ மறைத்துக் கொள்வார்கள். வகல்லா பிஹா ஸௌதஹு, அந்த துணியை கொண்டு தன்னுடைய சத்தத்தையும் குறைத்துக் கொள்வார்கள் என்ற செய்தி திருமிதி என்கிற கிரந்தத்தில் 2745 இலக்கத்திலே பதிவாகியிருக்கின்றது. இதைத்தான் இன்றைய உலகம் எங்களுடைய இந்த மாதிரியான தும்மலினால் அல்லது எங்களுடைய சளியினால் அல்லது உமிழ்நீரினால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மாஸ்க் என்று சொல்கிற அந்த முகமூடியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு விடயம், மக்கள் கூடுகின்ற மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த பள்ளிவாசல்கள். இந்த பள்ளிவாசல்களிலே துப்பக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படித்தான் ஒருவர் துப்பிவிட்டார் என்றால் அதனை மூடிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல் புஸாக்கு ஃபில் மஸ்ஜித் கதீஅத்துன், துப்புவது பள்ளிவாசலிலே துப்புவது குற்றமாகும். வக்கஃபாரத்துஹா தஃப்னுஹா, அதற்கு பரிகாரம் என்னவென்றால் அதை துப்பியவர் மூடிவிடுவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. மக்கள் கூடியிருக்கின்ற, மக்கள் அதிகமாக வந்து போகின்ற இப்படியான இடங்களிலே ஒருவர் துப்பிவிட்டால் அதனை மூடிவிட வேண்டும். இதற்கு இன்றைக்கு சொல்லப்படுகிற பல காரணங்களும் சில நேரம் இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுக்கு எங்களுடைய உமிழ்நீரினால் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதற்காக கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த சுன்னாவை நாம் பின்பற்றினால் இதற்கு கூலி எமக்கு நிச்சயமாக மறுமையில் கிடைக்கும். அதே போன்று இன்றைய உலகத்தில் சொல்லப்படுகிற சில காரணங்களின் மூலமாகவும் நாம் இந்த நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பாதையிலே கிடக்கக்கூடிய அசிங்கங்களை அகற்ற வேண்டும் அல்லது மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை அகற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இதனுடைய மற்றொரு செய்தி என்னவென்றால், மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை, அழுக்குகளை நாம் மனிதர்கள் செல்லக்கூடிய இடங்களில் போட்டுவிடக் கூடாது. நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு அதிகமான மக்கள் தங்களுடைய வீட்டு குப்பைகளை ரோட்டிலே கொண்டு வந்து போட்டு விடுவார்கள் அல்லது மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களிலே கொண்டு வந்து போட்டு விடுவார்கள். இதனுடைய துர்நாற்றம் மற்றவர்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். இது கூட இன்றைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல் ஈமானு பிதுவும் வசபுன் அவ் பிதுவும் வசித்தூன ஷுபா, ஈமானுக்கு 70 அல்லது 60 கிளைகள் இருக்கின்றன. ஃஅஃலுஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ், அதிலே ஆகவும் மேலானது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வதாகும். வஅத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், அதிலே ஆக குறைந்தது என்னவென்றால் மனிதர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய அழுக்குகளை, அசிங்கங்களை பாதையிலிருந்து அகற்றுவது என்று சொன்னார்கள். ஈமானில குறைந்தது என்னவென்றால், ஒருவர் மூமின் என்பதற்கான ஆக குறைந்த அடையாளம் என்னவென்றால், அவர் பாதையிலே மற்றவருக்கு இடையூறை ஏற்படுத்துகிற ஏதாவது ஒன்றை கண்டால் அகற்றி விட்டு செல்வார் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் 360 மூட்டுகள் அவருடைய உடலிலே காணப்படுகிறது என்றும் அந்த மூட்டுகளுக்காக அவன் ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு முடியவில்லை என்றால் 2 ரக்காத்துகள் துஹா தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் வாதையிலே கிடக்கின்ற மற்றவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்துகின்ற அசிங்கங்களை அகற்றிவிட வேண்டும் என்றார்கள். இந்த செய்தி அபூதாவுத் என்கிற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரே, அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விடயமாக இந்த மற்றவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை பாதைகளில் இருந்து அகற்றுவது காணப்படுகின்றது. அதே போன்று சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக மற்றவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நோய்கள் பற்றி பேசப்படுகிறது. இந்த நோய்களை பொறுத்த மட்டிற்கும் மூமியன்களை பொறுத்த மட்டிற்கும் இது அல்லாஹுடைய சோதனை. அதே போன்று நிராகரிப்பாளர்களை பொறுத்த மட்டிற்கும் இது அல்லாஹுடைய தண்டனையாகும். ஆனாலும் இந்த மாதிரியான நோய்கள் ஒரு பிரதேசத்திலே இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம் என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது? இதா சமிஅத்தும் பித்தாஉன் பிஅர்தின் ஃபலா தத்குலூஹா. கொலரா என்று சொல்கிற ஒரு நோய் சம்பந்தமாக, இதுவும் ஒரு வகையான ஆட்கொல்லி நோய், அந்த காலத்திலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்டது. இந்த மாதிரி மனிதர்களுடைய உயிர்களை அதிகமாக பறிக்கிற இந்த நோய்களை பற்றி நீங்கள் ஒரு ஊரிலே இந்த நோய் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டால் அந்த நோய் ஏற்பட்டிருக்கிற இடங்களுக்கு நீங்கள் போகாதீர்கள். நீங்கள் இருக்கிற ஒரு ஊருக்குள் அந்த நோய் வந்துவிட்டது என்றால் பல தஹ்ருஜு மின்ஹா, அந்த ஊரை விட்டு வெளியேறி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இதைத்தான் இன்றைக்கு தனிமைப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் அல்லது லாக்டவுன் என்ற பெயரில் பேசப்படுகிறது. ஒரு ஊருக்குள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், அந்த ஊருக்குள் உள்ளவர்களுக்கு இப்படியான ஒரு நோய் வந்துவிட்டது என்றால் இஸ்லாமிய ஆலோசனை, அந்த ஊரிலே உள்ளவர்கள் வேற ஊருக்கு போகக்கூடாது. அதே போன்று இன்னும் ஒரு ஊரிலே பரவுகிறது என்று கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நாங்கள் சென்றுவிடக் கூடாது. அந்த நோய் என்பது நோய்க்கு எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆனாலும் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்காக இஸ்லாம் சில ஆலோசனைகளை சொல்லித் தருகின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் சஹீஹ் புகாரிலே 5728 இலக்கத்திலும். இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோயாளியை ஆரோக்கியமானவர்களோடு கலக்க செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். மிருகங்களுடைய விஷயங்களிலும் தான், நோய் உள்ள ஒரு மிருகத்தை நோய் இல்லாத ஆரோக்கியமாக இருக்கிற மிருகங்களோடு சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதே போலதான் மனிதர்களே, இது அல்லாஹ் நாடினால்தான் நோய் பரவும், ஆனாலும் எங்களுக்கு சில ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்று. எனவே இந்த செய்தியை நீங்கள் சஹி முஸ்லிமிலே 5774 இலக்கங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி பல ஆலோசனைகள் இஸ்லாம் நாம் இந்த உலகத்திலே சுத்தமாக சுகாதாரமாக வாழ்வதற்கு சொல்லி இருக்கின்றது. இது போன்று எங்களுடைய எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் ஆலோசனை சொல்லியிருக்கிறது. இந்த விடயங்களை நாம் சரியாக பேணி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.